நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் கலை மாமணி முனைவர் திருமதி சாரதா நம்பி அரோரான் அவர்களே.
புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழகத்திலிருந்து சாரதா நம்பி அரோரனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நீங்கள் மனம் கவர்ந்த தமிழ் கற்றீர்கள், அதன் பின்பு இசைத்துறைக்கு வந்தீர்கள். இப்போது தமிழும் இசையும் கலந்து உங்களின் இலக்கிய இசை பயணம் தொடர்கிறது. உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
என்னுடைய பிறந்த இடம் என்று பார்த்தால் திருநெல்வேலி மாவட்டம். வெள்ள தமிழ் பேசும் நெல்லை தமிழ் மக்கள், விக்கலாம் தமிழ் முழங்கும் திருநெல்வேலி என்றெல்லாம் தேவாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு அருமையான பகுதி திருநெல்வேலி. பாண்டிய நின்னாட்டுடைத்த நல்ல தமிழ்னு ஔவையார் பாண்டி நாட்டு தமிழை புகழ்ந்து கூறுவார். அப்படிப்பட்ட ஊர்ல சங்கரன் கோவில் என்ற ஒரு அழகான ஊரில் நான் பிறந்தேன். தந்தையார் அரசு பணியில் இருந்த காரணத்தால் பல ஊர்களுக்கு சென்று கடைசியில் சென்னையில் வந்து நீண்ட காலமாக இருக்கிறோம். என்னுடைய முறையான படிப்பு சென்னையில் ராணிமேரி கல்லூரியில் இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ், பிறகு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் திருச்சியில் என்னுடைய ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம், தனித்தமிழ் இயக்கம் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றேன். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியர், தமிழ் துறை தலைவர், கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றேன். சும்மா பொழுதுபோக்காக படித்துக் கொண்ட ஒரு இசை நாங்கள் லண்டனில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தோமேன். கணவர் வந்து தனித்தமிழ் தந்தை என்று புகழப்படுகின்ற மறைமலை அடிகளாரின் மகள் வயிற்று பேரன். நம்முடைய பிபிசி தமிழோசையும் எனக்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் நான் அங்கு பணியாற்றினேன். இசை தொடர்பாக நிறைய நிகழ்ச்சிகளை செய்தேன், நாடகங்களில் நடித்தேன். நம்முடைய சங்கரமூர்த்தி சங்கர் அப்பொழுது இயக்குநராக இருந்தார். ஆனந்தி சூரிய பிரகாசம் என்று யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சகோதரி மிக அருமையாக நிகழ்ச்சிகளை தயாரித்து கொடுப்பார். நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து 4 ஆண்டு காலம் அந்த பணியை செய்வதற்கு என்னுடைய இசை பயிற்சி மிகவும் உதவியாக இருந்தது.
கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்ங்கிறது திருக்குறள். இந்த குரலை கேட்டார் போன்று மேடை பேச்சில் வல்லவர் நீங்கள் இல்லையா? இசைக்கலை
என்னை விட நன்றாக பேசக்கூடியவர்கள் எங்க தமிழகத்தில் இருக்கிறார்கள்.
இப்ப இலக்கியம் தெரிகிறது, இசை தெரிகிறது, இப்போது சொல் வீச்சு இருக்கிறது. எப்படி அந்த கலை வரப்பெற்றது?
சொன்னது போல ஒரு மணி நேரம் பேசுகின்ற ஒரு பேச்சதை விட இடைவெளியை பாடுகின்ற ஒரு பாட்டு எல்லோரையும் தூக்கி எடுத்துவிடும். அக்கா பாடி எல்லோரையும் கலந்து விடுவார் என்று கூறுவார். நான் வந்து பேச்சாளர் கிடையாது, அதை முதல்ல சொல்லணும் இல்லையா. நான் எத்தனையோ மேடைகளில் என் வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற பொழுது அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட துறை இசைதான். இசையில ஏன்னா நான் வாணி ஜெயராம் எல்லாம் ஒன்றாக ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அவர்கள் என்னை விட ஓராண்டு மூத்தவர். எனவே அவர் மேடையில் பாடுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை, நாம் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று. அது அமையவில்லை. அப்படி அமையாத போது நான் அடிக்கடி என் மாணவிகளிடம் சொல்லுவேன், விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்ப கற்றுக்கொள், அது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பது எனக்கு மிக பிடித்த ஒரு மேற்கோள். நிறைய மாணவிகளிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன். நான் திருமணம் ஆன ஒரு குடும்பம், மறைமலை அடிகளார் குடும்பம் இல்லாவிட்டால் நான் ஒரு பேச்சாளராக வந்தே இருக்க முடியாது. திருமணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் நான் பேச ஆரம்பித்தேன். என் மாமனார் தான் அந்த ஒரு முயற்சியை எடுத்தார். இவ்வளவு நன்றாக பாடுகிறாய், எப்படிதான் தமிழ் பேராசிரியராக இருக்கின்றாய், வகுப்பு எடுப்பதை போல தானே என்று குறிப்புகளை எல்லாம் எடுத்து இந்த பாடல்களை இப்படி எல்லாம் விளக்கம் தரலாம். என் மாமனார் மிகச்சிறந்த ஒரு நல்ல தமிழ் அறிஞர், புலவர் பட்டம் வாங்கியவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர், தருமபுர ஆதீனத்தின் சமய பிரச்சாரகர். எனவே நிறைய கோவில்களில் பேசி அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. மறைமலை அடிகளார் உங்களுக்கே தெரியும், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், எழுத்தாளர், பதிப்பாசிரியர், ஆய்வாளர், 60 நூல்களை படித்தவர். மறைமலை அடிகளாரின் மகள், மூத்த மகள் என்னுடைய பெரிய மாமியார் நீலாம்பிகை மிக அருமையான பேச்சாளர். ஒரு பேச்சாளர்கள் குடும்பத்தில் நுழைந்த காரணத்தால் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தயார் செய்து 2 ஆண்டுகளுக்குள் நானே குறிப்புகளை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தேன். என் கணவர் மிக உதவி செய்தார். சில சிறிய அதிசயமான தலைப்புகளை எல்லாம் கொடுத்தால் அது தொடர்பான நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது, பிறகு நான் தயாரித்த குறிப்புகளை திருத்தி கொடுப்பதெல்லாம் என் மாமனார் செய்வார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை ஒரு கூழாங்கல்ல கொஞ்சம் பட்டை தீட்டி இங்கு இருக்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் என் மாமனார் வை செஞ்சித பாதம்பிள்ளை, நினைவில் வாழ்கின்ற என் கணவர் நம்பி ஆரூரன். பிறகு பேச ஆரம்பித்த பிறகு நான் உழைத்தேன். அது சொல்லணும் இல்லையா, ஒரு 5 நிமிடங்கள் ஒரு இடத்துல பேச வேண்டும் என்றால் கூட அது தொடர்பான அத்தனை நூல்களையும் படிக்காமல் நான் மேடைக்கு போக மாட்டேன். என்னோடு பேசுகின்ற ராஜகோபாலன் அவர்கள் சொல்வார், சாரதா மேஜையில சேர்ந்து பார்த்தா பூரா சாப்பாட்டு மேட்டை பூரா புத்தகம் இருக்கும், அவங்க கூட சாப்பாட்டு மேஜையில சாப்பிட்ட காலமே கிடையாது என்று. அப்படி உழைத்தால் ஒழிய இந்த மேடையை இன்று நிற்க முடியாது. ஏனென்றால் பேச்சாளர்கள் உழைப்பது குறைவு. எனக்கெல்லாம் 2 மணி நேரம் கொடுத்தால் அந்த 2 மணி நேரத்தில் நான் அரசியல் பேசியதில்லை, தேவையற்ற கதைகள் கூறியதில்லை, தலைப்பை தவிர நான் வேறு எந்த செய்திகளையும் சொல்ல மாட்டேன். காரணம், நான் அது தொடர்பான நூல்கள் அனைத்தையும் நிறுத்தி படிக்கிற பழக்கம் உண்டு. எனவே என்னை ஒரு நல்ல தரமான பேச்சாளர்கள், இலக்கிய வரிசையில் இசை பேருரை ஆற்றுவதாக இருந்தாலும் ஆன்மீக பேச்சாளராக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டால் கொடுத்த தலைப்புக்கு அவர்கள் வஞ்சன் இல்லாமல் உழைப்பார்கள் என்ற ஒரு பெயர் இந்த ஒரு 5 ஆண்டுகளில் நான் வாங்கியிருக்கிறேன்.
திருக்குறளை ராகத்தோடு இசைப்பவர் நீங்கள், உங்களுக்கு பிடித்த குறள் ஒன்றை எங்கள் நேயர்களுக்காக ராகத்தோடு பாடுங்களேன்.
அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம், ஆதி பகவான் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம், மலர்மிசையே கிண்ணம் மானடி சேர்ந்தார், நிலம் இசை நீடு வாழ்வார். அகர முதல எழுத்தெல்லாம், அறவழியாண்டனன் தாழ் சேர்ந்தார்கல்லார், பிறவழி நீந்தல் அரிது. அகர முதல எழுத்தெல்லாம், திருக்குறளை பல்லவி அனுபல்லவி சரணம் போட்டு கீர்த்தனை மாதிரி அருமையாக பாடலாம் என்பதற்கு இப்படி நான் அமைத்து பாடுகின்ற வழக்கம் உண்டு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், நாளைய தினம் சிட்னியில் நடைபெறும் கண்டி சீமை நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்புரை ஆற்றவிருக்கும் முனைவர் திருமதி சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள். ஓதுவார்களிடம் தேவாரம் கற்றவர் நீங்கள். பொதுவாக பெண்கள் ஓதுவார்களிடம் தேவாரம் கற்க போவதில்லை, எப்படி அது நடந்தது?
இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்வது ரொம்ப பழைய செய்தியாக இருக்கலாம். இங்கு தமிழகத்தில் இப்பொழுது திருமுறைகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நிறைய இடங்களில் முற்றோதல் என்று சொல்கின்ற திருவாசகத்தை முழுமையாக காலை முதல் மாலை வரை ஓதுகின்ற இல்லங்களை பெருகிவிட்டன. மதுரையில பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாதங்களில் எல்லா வீடுகளிலும் இதை ஒரு தவமாக செய்கின்றார்கள். சென்னையிலும் எல்லோரு இல்லங்களிலும் திருவாசகம் ஓடுகின்ற பழக்கம் உண்டு. கோவில்களிலும் பன்னிரு திருமுறை விழா நிறைய நடக்கின்றது. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சாமி தண்டபாணி என்று ஒருவர் லண்டன் சிவன் கோவிலில் ஒருவாராக பணியாற்றுகின்றார். அங்கு சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 12 நாட்கள் பன்னிரு திருமுறை விழா நடத்துகின்றார். அப்போ பார்த்தீங்களன்னா பிற்பகல்ல தேவாரம் சொல்லிக் கொடுக்கின்ற வகுப்பில் 100 கணக்கில் பெண்கள் கலந்து கொண்டு பாடுகின்றார்கள். அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன.
எங்களுக்காக ஒன்றை பாடுங்களே.
மதுரை எங்களுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற ஊர் மீனாட்சி அம்மன் எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மனதிற்கு உகந்த ஒரு தெய்வம். அவள் மீது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் வந்து புறநீர்மை என்ற ஒரு அருமையான பண். இந்த புறநீர்மையை தற்காலத்தில் பூபாலம் என்று அழைக்கின்றார்கள். பண்கள் வந்து பண்களை பற்றி நான் தனியாக நிறைய செய்திகள் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு பெரிய தலைப்பு அது. ஆதிகாலத்தில் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 11,991 பண்கள் இருந்தன. நம்ம வந்து அந்த சுவடிகளை முறையாக பாதுகாத்து வைக்கின்ற பழக்கம் நம்ம முன்னோர்களிடம் இல்லாத காரணத்தால் நிறைய இழந்து போனோம். எவ்வளவோ சொத்துக்கள் இசை குறித்த எண்ணற்ற நூல்களை எல்லாம் நாம் இழந்து போனோம். அதுல இந்த 11,991 பண்கள் 103 பண்களாக குறைந்து போயின. இப்ப 103 பண்களிலும் 23 பண்கள் தான் திருமுறைகளில் பயிலப்படுகின்றன. எனவே அந்த 23 பண்களில் அவைகளை இப்பொழுது பண் என்று சொல்லாமல் கர்நாடக சங்கீதம் பாடுகின்றவர்கள் அவற்றை ராகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்ப நீங்க பழைய ஏடுகள்ல பழம் பண்கிறோம் என்று ஒரு பண் போட்டிருந்தால் அதற்குரிய ராகம் என்ன என்பதனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் செய்யற மிகப்பெரிய பணியை நம்முடைய தமிழ் அன்பர்களும் இசை ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் முயற்சியில் 1941 ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் தமிழ் இசை இயக்கம். தமிழ் பாடல்களை மட்டுமே மேடையில் பாட வேண்டும் என்று ஒரு இயக்கம் ஆரம்பித்தார்கள். அதற்கு நிறைய எதிர்ப்பு. நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன அவலம் பாருங்கள், திருவையாற்றில் தியாகராஜ உற்சவம் மிக அருமையாக நடைபெறும். இவர்களெல்லாம் நிறைய நம்முடைய நேயர்கள் கேட்டிருப்பார்கள். அதுல ஒரு அன்பர் ஒரு தமிழ் பாடலை பாடினார் என்பதற்காக அவர் இறங்கிய பிறகு அந்த மேடையை நீர் விட்டு அலங்கி கழுவி சுத்தம் செய்த பிறகுதான் பின்னால் ஒரு வித்வான் உட்கார்ந்து பாடினார். இந்த செய்தி பத்திரிகைகளில் வந்த பிறகு கொடுத்து போகின்றார்கள் தமிழ் ஆர்வலர்கள். அந்த உணர்வு தமிழ் இயக்கமாக தோன்றி மிக அற்புதமாக, ஆனால் இப்பொழுதும் நீங்க நம்முடைய மேடைகளில் தமிழ் பாடல்கள் குறைவுதான். எல்லோரும் தியாகராஜ பாடல்கள் சியாமா சாஸ்திரி கீர்த்தனைகள் இதையெல்லாம் பாடிவிட்டு கடைசியாக துக்கடா என்ற பெயரில் 3-4 தமிழ் பாடல்களை பாடுகின்ற பழக்கம் இருந்தது. அண்மை காலத்தில் ஒரு 4-5 ஆண்டுகளாக அந்த பழக்கம் குறைந்து நிறைய தமிழ் பாடல்களை பாடுகின்றார்கள். அப்படி நான் இப்பொழுது பாடப்படுகிற பாடுகின்ற பாடல் திரு ஞானசம்பந்தருடைய பாடல், மதுரையில் இருக்கின்ற இறைவனை பற்றியது மங்கள கரசி என்று தொடங்குகிறது. புறநீர்மை அது ராகம்னு பார்த்தால் அது பூபாலம். மங்கையர் கரசி வளவர் கோன் பாவை பரிவளை கை மடமாணி. மங்கையர் கரசி வளவர் கோன் பாவை பரிவளை கை மடமாணி. பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்த நாள் தோறும் பரவ. பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்த நாள் தோறும் பரவ. பொங்கழல் உருவா பூதநாயனார் வேதமும் போரோகளும் அருளே. பொங்கழல் உருவா பூதநாயனார் வேதமும் போரோகளும் அருளே. அங்கையர் கண்ணீர் அங்கையர் கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த அங்கையர் கண்ணீர் தன்னோடும் அமர்ந்த ஆனவாயாவதும் இதுவே. அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய். ஆலவாய் என்பது மதுரை. ஆலவாயாவதும் இதுவே. இந்த மதுரையில்தான் மங்கையர்க்கரசியாரின் அருளால் மங்கையர்க்கரசியாரின் அன்பால் திரு ஆலவாய் அழகன் அழகாக வீட்டிருக்கின்றான் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற திருப்பதிகம்.
தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் குடும்ப பின்னணியோடு நீங்கள் இருப்பதால் இந்த கேள்வி. இப்போது தமிழகத்தை பார்த்தால் அவர்கள் பேசும் மொழி, அதாவது அவர்கள் பேச்சு வழக்கில் வழங்கும் மொழியில் தமிழ் அரிதாக கலப்பதாகப்படுகிறது, ஆங்கிலம்தான் கோலோச்சுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
நீங்கள் சொல்வதை நான் மறுப்பதற்கில்லை. என்ன காரணம், ஒரு காலத்தில் வடசொற்கள் ஏராளமாக கலந்து பேசுகின்ற எழுதுகின்ற ஒரு முறை இருந்தது. வடசொற்களை களைய வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் போராடி நல்ல தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார் மறைமலை அடிகள். நிறைய பேர் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி நெடுஞ்செழியன் அவர்களும் மதியழகன் அவர்களும் சாத்தன் என்ற பெயரை தமிழ் குடிமகன் என்றும் இப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் இதுக்கு வந்து நம்ம பல காரணங்கள் சொல்லலாம். அரசியல் காரணங்கள், தமிழ் ஆர்வமின்மை என்ற ஒரு காரணம், பாடத்திட்டங்கள் அதிகமாக தமிழுக்கு இருக்கிறது. வடமொழிக்கும் மற்றவருக்கும் மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்றால் வடமொழிக்கு 200 மதிப்பெண்களை அப்படியே போட்டு விடுகின்றார்கள். இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டு பிள்ளைகள் மற்ற பாடங்களை படிப்பதில் காட்டுகின்ற ஒரு ஆர்வத்தை தாய்மொழி படிப்பதில் அவர்கள் காட்டுவதில்லை. இந்த குழந்தைகளுக்கு இயல்பான சிந்திப்பதே ஆங்கிலத்தில் வருகின்ற அளவிற்கு முதல் வகுப்பில் இருந்து அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் படிக்கின்ற காரணத்தால் தமிழ் ஆர்வம் இல்லை. இவர்களோடு தொடர்புடைய ஊடகங்கள், இவர்களோடு தொடர்புடைய மேடைகள் அனைத்திலும் ஆங்கிலம் கலப்பதற்கு அளவே கிடையாது. ஊடகங்களில் பத்திரிகைகள் எழுதுகின்ற சிறுகதைகளாகட்டும் புதினங்களாகட்டும் ஆங்கில வார்த்தைகளை அப்படியே போட்டு எழுதுகின்ற ஒரு வழக்கம். எனக்கு தெரிந்து வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் எங்களை பார்த்து நகையாடுகின்றார்கள். இவ்வளவு மோசம், அதுவும் தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள் என்றால் எந்த அளவு ஆங்கிலம் கலைக்கிறதோ அந்த அளவிற்கு படித்தவர்கள் என்று இவர்களாக ஒரு தவறான ஒரு சிந்தனையில் இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆங்கிலம் ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழ் தமிழாக இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
நிறைவாக உங்கள் ஆஸ்திரேலிய பயணம் பற்றி குறிப்பிடுங்கள். இது ஆஸ்திரேலியாவுக்கு உங்களது முதற் பயணம். பார்வையாளர்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்?
தமிழ் ஓசை என்ற ஒரு அருமையான இதழின் விழாவில் கலந்து கொள்ள நான் வருகிறேன். அங்கும் எல்லோரும் தமிழ் அன்பர்கள், எங்களுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள், தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். இலக்கியமும் இசையும் தமிழும் நிரம்பி காணப்படுகின்ற ஒரு அருமையான பேட்டாக என்னுடைய உரை இருக்கும். அன்பர்கள் நிறைந்த அளவில் வந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களை மனநிறைவு அடையும்படியாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசிக பெருமக்களை நான் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன்.
இசை, இலக்கியம், சொல், இந்த மூன்றும் ஒருங்கே வரப்பெற்ற உங்களை பார்க்கவும் உங்களது பேச்சை கேட்கவும் நிச்சயமாக நேயர்கள் பார்வையாளர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். வாருங்கள், வருக, வாழ்க, நன்றி.
மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.